கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஹல்லேலூயா. என்னோட கூட இந்த நாளிலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் தியானிப்போம்.
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்.
ஹல்லேலூயா. ஒரு விசை தேவனிடத்திலே இந்த வார்த்தைக்காக எங்களை ஒப்பு கொடுப்போம். அன்பும் இரக்கமும் மகா தயவும் உள்ள எங்களுடைய தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களுக்கு தயவு செய்து உங்களுடைய புதிய சிருஷ்டி ஆகிய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களை ஜீவனோடும் உணர்வுள்ள இருதயத்தோடும் உங்களை வாஞ்சிக்கிற ஆவியோடும் அந்த உற்சாகத்தோடும் கூட உங்களுடைய சமூகத்திலே வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய குறைகளை எல்லாம் மன்னித்து ஆண்டவரே உங்களோடு கூட சேரும்படிக்கு ஒரு பரிசுத்த கூட்டமாய் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே உங்களை சோத்தரிக்கிறேன் தகப்பனே. தேவரீர், வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் ஒப்புக்கெடுக்கப்படவும் ஆண்டவரே அந்த இடத்திலே நாங்கள் உயிர் பெறவும் கர்த்தாவே எங்களை இந்த வார்த்தைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு தடவை அதை வாசிங்க. தயவுசெய்து
விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான்.
ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். இந்த வசனத்தை கொஞ்சம் நாங்கள் சுருக்குவோம் என்று சொல்லி சொன்னால், விசுவாசத்தினாலே மேன்மையான பலி தேவனுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். மேன்மையான பலி தேவனுக்கு செலுத்த வேண்டும். மேன்மையான பலியை செலுத்தி ஒருவர் எங்களுக்கு இருக்கிறார். அவர் எங்களுக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். ஆனால் இது அவரால் மாத்திரம்தான் முடியுமா என்று பார்த்தால், அதற்கு முன்னதாக ஒரு மனுஷன் கூட இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறான். அதற்கு தேவன் ஒத்தாசி செய்திருக்கிறார், தேவன் சாட்சி கொடுக்கிறார். ஆபேலை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்படாவிட்டாலும் தேவன் இந்த வேதத்தினுடைய பிற்பகுதியிலே இந்த சாட்சியை தேவன் ஆபேலை குறித்து சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினையிலும் பலியை பார்க்கிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். உங்கள் எல்லாருக்கும் இந்த கதை தெரியும். நீங்க கொஞ்சம் யோசித்து பாத்தீங்கன்னு சொன்னால், இரண்டு பேருமே சகோதரர்கள், இரண்டு பேருமே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், இரண்டு பேருமே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவர்கள், ஒரு பெற்றோராலே வளர்க்கப்பட்டவர்கள். தேவ சமூகத்திலிருந்து அவர்கள் துரத்தி விடப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் ஒரே குடும்பம் என்று அந்த நாட்களில் இருந்ததே அந்த நாலு பேர் தான். ஆனாலும் ஆதாமோ ஏவாளோ பலி செலுத்தினதாக வேதத்திலே சொல்லப்படவில்லை. இருந்தாலும் தேவனுடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுக்கு, சாபத்தை பெற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு இவர்கள் பிறந்திருந்தாலும் தேவனுடைய அனுக்கிரகம் இவர்களுக்கு கிடைத்ததினாலே இருதயத்திலே ஒரு அறிவு உண்டாகிறது, தேவனுக்கு ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி, ஒரு நன்றியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இல்லையா. அப்படியான வேளையில முதலாவது போகிறது யாருன்னு பார்த்தா காயின் தான். வேதம் எழுதின ஒழுங்கின் மலை பார்த்திருக்கேன்னு சொல்லி சொன்னால் காயின். அந்த பதியை எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்தோடு கூட. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3-5 ஒரு விசை வாசியுங்கள்.
சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றியிருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார்.
சரி, போதும். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னால், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று சொல்லி காயினை பெற்று அவனுக்கு அந்த பெயரை கொடுத்து காயின் என்று சொல்லியும், பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலையும் பெற்றால் என்று சொல்லி வேதம் எழுதுகிறது. பெரியவர்கள் பிள்ளைகள் வளர்ந்து பெரியவரார்களார்கள், சுய தொழில்களை கற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒருவன் நிலத்தும் நிலம் சார்ந்த காரியங்களையும் பயிரிடுகிறவனாக மாறுகிறார். இன்னொருவர் மிருகங்களை மேய்க்கிறவர்களாக, ஆடுகளை மேய்க்கிறவர்களாக, ஒரு மேய்ப்பனாக மாறுகிறார். ஒரு நாள் காயினுக்கு ஒரு தோற்றம் உண்டாகிறது, அந்த நிலத்தினுடைய பலனை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கு நிலத்தின் கனிகளிலே சிலதை கொண்டு வந்து தேவனுக்கு என்று பலி செலுத்துகிறதை பார்க்கிறோம். ஆபேலும் அவருடைய மிருகங்களிலிருந்து, மிருக தலையீட்டுகளிலிருந்தும் அவைகளில் சில கொழுமையானவைகளையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபேலையும் நல்லா கவனிக்க வேண்டும்தான். என்ன கொஞ்சம் ஒரு ஒரு வார்த்தையை விட்டு விட்டாலும் அர்த்தம் வேறுபட்டு விடும். கர்த்தர் ஆபேலையும் அவனுடைய பலியையும் அங்கீகரித்தார். ஆபேலை விட்டுட்டீங்கன்னா ஆபேலுடைய பலியே என்று சொல்லி சொன்னால் கர்த்தர் மாம்ச பிரியரோ என்று சொல்லி யோசிக்க தோன்றும் எல்லாருக்கும். அதனால நாங்கள் மிகவும் கவனமா இருக்கணும். கர்த்தர் ஆபேலையும் ஆபேலினுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார். ஆக படைக்கப்படுகிற காரியங்களும் ஒன்று உண்டு, படைக்கிறவர்களும் உண்டு. இப்ப ஆண்டவர் ரெண்டையும் தான் ரிஜெக்ட் பண்றார். படைக்கிறவன் சரியில்லை என்று சொல்லி சொன்னால் படைக்கப்படுகிறதையும் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்றதை பார்க்கிறோம் நாங்க. ஆக ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவனாய் இருந்தால்தான் தேவ சமூகத்திலே நான் கொண்டு வந்து தேவனுக்கு கொடுப்பதும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தயவு செய்து உங்கள் இருதயங்களிலே வாங்கிக் கொள்ளுங்கள். முதலிலே இயேசு சொன்னார், உங்களை பரிசுத்தமாக்கும்படிக்கு முதல்ல நான் என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொன்னார். யார் சொன்னது? பரிசுத்த தேவன். மாம்சத்திலே ஒருவரும் காணக்கூடாதிருந்த தேவன் வந்து சொன்னார், உங்களை மீட்கும்படியாக முதல்ல நான் என்ன நானே பரிசுத்தராக்குகிறேன் என்றார். ஆக தேவனுக்கு படைக்கிற படைப்புகளை நானும் நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். முதலாவது ஏனென்றால் மேன்மையானதைத்தான் தேவனுக்கு நானும் நீங்களும் படைக்கலாம். நாங்கள் அன்பு கூறுகிறவர்களுக்கு அல்லது எங்களுக்கு மேலே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் பரிசு கொண்டும் போது அல்லது ஏதாவது கொடுக்கும் போது ஏதோ ஒன்ன நாங்கள் கொண்டு போய் கொடுக்க போறதில்லை. அவர்களுக்கு பிரியமானதாயும் இது அவர்களுடைய தகுதிக்கு ஏற்றதாயும் இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் கவனமாக நாங்கள் இருப்போம். அவருடைய தகுதிக்கு குறைந்ததை நாங்கள் கொண்டு போய் யாருமே கொடுக்கறதில்லை. சம்பந்தம் இல்லாதையும் கொண்டே கொடுக்கறதில்லை. கவனிச்சு பாருங்க, அவருக்கு பிடிக்காத ஒரு ஆணுக்கு ஒரு சாரியை கொண்டே கொடுப்பீங்களா நீங்க? அல்ல ஒரு பெண்ணுக்கு வேட்டியை கொண்டே கொடுப்பீங்களா நீங்க? இல்லையே. யார் யாருக்கு எது எது பொருத்தமோ அந்த மாதிரி பரிசுகளைத்தான் நாங்கள் கொண்டே கொடுக்கிறோம், அன்பளிப்புகளை. அப்ப தேவன் சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்க எனக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆலயத்தை கொண்டு தருவீங்க? இந்த மலைகளில் திரிகிற மிருகங்கள் எல்லாம் என்னுடையது. எனக்கு பசியா இருந்தால் நான் உங்களிடத்துல கேட்க மாட்டேன், நானே அடிச்சு சாப்பிட்டு போயிடுவேன். ஆக மிருக பலியினாலே தேவனை அங்கே திருப்திப்படுத்த முடியாது. தேவன் திருப்தி ஆகிறவரும் அல்ல. அவர் எதிர்பார்க்கிறது வேற ஒரு காரியத்தை. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார் என்று சொல்லி. அவர் எதை இழந்து போனார்? ஏதேன் தோட்டத்திலே மனுஷனுக்கும் அவருக்கும் இடையில இருக்கிற உறவை இழந்து போனார். அந்த உறவை திருப்பி பெற்றுக் கொள்ளும்படிக்காகத்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பழைய உறவை புதுப்பிக்கும்படிக்குத்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதற்கு அவர் தம்மை தாமே ஜீவனுள்ள பலியாக கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இங்கே ஆபேல் மேன்மையான ஒரு பலியை செலுத்துகிறான். ஆபேலுக்கு எங்க இருந்து இந்த அறிவு வந்தது? ஆபேலுடைய தன்மை என்னன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, திருஷ்டாந்தமான பலி அது. அது வந்து பின்னுக்கு வரப்போற காரியங்களை முன்குறிக்கிற பலி. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பலியாக இருந்தது. காயின் என்ன செய்தார்? தனக்கு பிரியமானதை கொண்டே பலியிட்டார். நல்லா வணங்கிக் கொள்வோம். நாங்க எங்களுக்கு பிரியமானதை கொடுக்கிறது அல்ல, தேவனுக்கு பிரியமானதை கொடுக்கிறது தான் தேவனுக்கு உகந்த பலி இல்லையா? அதை நாங்க நல்லா வழங்கிக் கொள்ளணும். எங்களுக்கு சில சமைக்கும் போது சில நேரங்களில் அப்படி நடக்கும், எனக்கு இது பிரியமா இருக்கிறதுனால நீங்களும் கட்டாயம் சாப்பிட்டே ஆகணும் இதை என்று சொல்லி சமைப்போம். ஆனா விருந்தினர் வரும்போது நல்ல வீடுகள் என்ன செய்வார்கள், அவர்களுடைய விருப்பங்களை தெரிந்து கொண்டு அல்லது அவர்களுக்கு எது சரிவராதோ அதை செய்ய மாட்டாங்க இல்லையா? ஆக அவர்களை பிரியப்படுத்தும்படிக்காக அவர்களுடைய விருப்பங்களை எப்படி ரகசியமாக மூன்றாவது ஆள் மூலமாக தெரிஞ்சு கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி செய்வார்கள் இல்லையா? அப்படி இல்லாட்டி ரெண்டு விதமா செய்து வைப்பார்கள், எது பிடிக்குதோ அதை நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி, ஏன்னா வந்து அவர் சாப்பிடாம போகக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரிதான் ஆண்டவருக்கு நாங்க ஒற்றரட்ட பிடிக்க முடியாது, கர்த்தர் திட்ட தெளிவாக வேதத்திலே எனக்கும் உங்களுக்கும் பேசி இருக்கிறார், அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதனாலதான் அங்கே வேதம் சொல்கிறது மேன்மையான பலி, மிக அழகாக சொல்லப்படுகிறது மேன்மையான பலி. எப்படி? தன்னுடைய தலையீட்டுகளில் சிலவற்றை கொண்டு வந்தார், முதல் பிறப்புகளிலே கொண்டு வருகிறார். வேதம் சொல்கிறது கர்த்தராகிய தேவனை உன்னுடைய முதல் கனிகளாலே கனம் பண்ணு சொல்லி, முதன்மையானவைகள் அதிலும் கொழுமையானவைகள் இல்லையா, நசல் கொண்டதையும் கால் முறிஞ்சதையும் அடிபட்டதையும் கண்டெடுத்ததையும் கொண்டு வந்து பலியிடக்கூடாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆக என்னிடத்துல இருக்கிறதுல எது பெஸ்டோ அதைத்தான் நான் கர்த்தருக்கு கொடுக்க போறேன். ஹல்லேலூயா. அந்த இருதயம் எங்களுக்கு வேணும். ஆனால் அதுக்கு தேவையான அடிப்படை தான் இந்த விசுவாசம் இல்லையா. விசுவாசம் ஆபிரகாம்லேருந்து தான் வந்த அனைவரும் நினைக்கிறோம், ஆனா வேதம் சாட்சி உள்ளது ஆபேல் விசுவாசத்தினாலே தேவனுக்கு மேன்மையான பலிகளை செலுத்தினான். அப்படிப்பட்ட ஒரு பலியின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. அவன் தேவனே அவனுக்கு நற்சாட்சி கொடுக்கிறார், மனுஷன் அல்ல. ஏன்னா ஒரே ஒரு பலியில அவன் செத்து போனான், அதுக்கு பிறகு அவன் பலி செலுத்த இல்ல, ஒருத்தரும் அவனை காண இல்ல இல்லையா. ஆனால் தேவன் சாட்சி கொடுக்கிறார், அவன் மரித்தும் இன்னமும் பேசப்படுகிறான். ஹலோ, எத்தனை வருஷங்கள் யோசிச்சு பாருங்க பாப்போம். பூமியினுடைய ஆரம்பங்களிலே வாழ்ந்த ஒரு மனுஷன், அவனை குறித்து இன்றைக்கும் நாங்கள் பேசுகிறோம் என்றா எதனால? அவனுடைய மேன்மையான பலியினால. தேவன் அதுக்கு வித்திட்டு இருக்கிறார், தேவன் அதுக்கு உத்தரவாதமா இருக்கிறார். நானும் நீங்களும் செய்கிற கிரியைகள் ஒளிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தேவனுக்கு ஏற்ற மேன்மையான காரியங்களை நாங்கள் சிந்திக்கவும் செய்யவும் வேணும். ஹல்லேலூயா. மனுஷர்கள் பார்க்கும் பிரகாரமாக அல்ல, அல்லது மனுஷருடைய பார்வைக்கு அது அற்பமானதாக கூட இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் கனமடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது அவருக்குரிய பலி, அவருக்குரிய அந்த பலியை நாங்கள் அவருக்கு பிரியமா தான் செலுத்தலாமே ஒழிய மற்றவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறவர்களாக நாங்கள் இருக்க முடியாது இல்லையா. அதற்காக நீங்கள் காணிக்கையோ தசமபாகங்களோ செலுத்தாதீங்க நான் சொல்லல, இதெல்லாம் எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற கடமைகள். அதை கூட தயவு செய்து நீங்க விசுவாசத்தில் செய்யுங்கன்னு தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். வசனம் எழுதியிருக்கே, நான் தெரியாதனமா கேட்கிறேன், ஆபிரகாமுக்கு மல்கியாவை தெரியுமா? தெரியாது. ஆபிரகாம் மல்கியா வாசிச்சுட்டா தசமபாகம் கொடுத்தார். ஆபிரகாமுடைய இருதயம் தேவனை கனம் பண்ண விரும்பினது, அதுதான் உண்மை. ஆபிரகாம் பார்த்தார், என்ன செய்யலாம்னு யோசிச்சார், பத்தில் ஒன்றை கொடுத்துட்டார். அவதான் அதுக்கு ஸ்டார்டிங் சரியா. நான் மல்கியாவின் நிமித்தம் கொடுப்பனா இருந்தால் என்ன அர்த்தம்? நான் தேவனை சோதிக்கிறவனா இருக்கிறேன் அர்த்தம். நான் தேவனை கொடுக்கறதில்ல, சோதிக்கிறது இல்ல. அவருக்கு மனமு வந்து செய்ய அவர் தந்ததை தான் நான் திருப்பி கொடுக்க போறேன் எப்படியோ சரியா. அவர் என்னை ஜீவனோட வச்சிருக்கிறபடியதான் நான் கொடுக்கறேன். மூச்சை பிடிச்சிட்டாருன்னா நான் கொடுக்க முடியாது இல்லையா. ஆக நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளணும், தேவனுக்கு கொடுக்கிற பலிகள் மேன்மையானவைகளா இருக்க வேண்டும். தேவன் அதில் பிரியப்படுகிற தேவன், அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாருங்க, ஒரு ஊழியக்காரன் பிடிச்சனார், பலியில தெரியும் தேவனுடைய திட்டம் எந்த அந்த மனுஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லி. ஒருவன் பலியிடுகிறத வச்சுதான் பிசாசு அவதானிக்கிறானா, யாரோட இந்த திட்டம் தேவனுடைய திட்டம் தொடரப்போகிறதுன்னு சொல்லி. அதனாலதான் அவன் அன்றைக்கு அவன் ஆபேலை கொன்று விட்டான். ஆபேலுக்கு விரோதமாக சொந்த சகோதரனையே எழுப்பினான். எதுக்காக தெரியுமா? தேவனுடைய திட்டம் தொடர்ந்து நடைபெறக்கூடாதுக்காக. ஆனா கர்த்தர் நல்லவர், ஆபிரகாமுக்கு இன்னொரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு பிள்ளைகள் பிறந்த போது கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் தொழுது கொண்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆக தேவனுடைய திட்டம் தடைப்படாது. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி யோபு பக்தன் சொன்னான். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஏனென்றால் என்னை கொண்டு போடுகிறதுனாலே தேவ திட்டம் நின்று போகாதையா. ஆனால் என்னை கொண்டு போட்டாலும் மரித்தும் பேசுகிறதுக்கு தேவன் எனக்கு வழிவகை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் மரித்தவன் பேர் முதல் கொண்டு மறக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே கணவர் உங்களை மறந்துடுறாங்க, நீங்க செத்துட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம். ஆனால் தேவன் ஒரு வழியை உண்டாக்குகிறார், என்ன தெரியுமா, மரித்தும் பேசுகிற ஒரு வழியை உண்டாக்கி இருக்கிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதற்கு எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவராக இருந்த அப்படின்னா தான், இன்றைக்கும் எத்தனையோ தலைவர்கள் வந்து போனாலும் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் அவரை பின்பற்றுகிறதுக்கும் ஆத்துமாக்கள் உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் நீதியின் கிரியைகளே பிரியப்படுகிற தேவன் இல்லையா? மேன்மையான அந்த விசுவாசத்திலே உருவாகிற அந்த மேன்மையான பலி நீதியின் கிரியா இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாருங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க்கில் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனங்கள்லாம், மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் 12வது அதிகாரத்தில் 41 44 வரைக்கும் வாசிங்க.
இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்துக் கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையும் வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசரை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றெல்லாரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்தெடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையில் இருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார்.
ஹல்லேலூயா. பாருங்க ஆண்டவர் சொல்றார், உன் தேவனிடத்திலே முழு மனதோடும் அன்பு கூறுங்கன்னு சொல்லி, முழு இதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்துடன் பாக்குறோம். நாங்க முதலாவது பார்த்தோம் முழு இதயத்தோடு நல்ல மேன்மையான சிந்தனை. சிந்தனையில தேவனுக்கு நான் நல்லதை கொடுக்கணும், மேலானதை கொடுக்க, எது என்னட்டு இருக்கிற பெஸ்ட் என்று ஆபேல் பார்த்தான். பார்த்ததுல அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடுகள்லாம் என்ன, அவன்கிட்ட இருந்ததெல்லாம் அதுதான். அதுல மேன்மையானதை எடுத்து கர்த்தர் கண்டு கொடுத்தான். கர்த்தர் அவனையும் அவனுடைய பலியையும் அங்கீகரித்தான். ரெண்டாவது, இந்த ஸ்திரீ சர்ச்சுக்கு போய்க்கு எவ்வளவு காசு இருக்கு பார்த்துட்டு போனாவோ தெரியல, ஆனா ஆலயத்துல தேவனால அவ தொடப்பட்ட போது தேவனுக்கு ஏதாவது செய்யணும் என்கிற ஒரு ஏக்கம், ஒரு ஒரு அன்பு அந்த ஸ்திரீக்கு வந்ததுல, அவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் நிறைய பணத்தை கொட்டி கொட்டி போடும்போது தன்னிடத்துல இருக்கிற அந்த கொஞ்ச பணத்தை எடுத்து அதை குறித்து அந்த ஸ்திரீ வெட்கப்படவில்லை. யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாரு, இவ்வளவு பேர் போற இடத்துல நான் இவ்வளவு கொஞ்ச பணத்தை கொண்டே ஆண்டவர் கொடுக்க போறேன் என்று சொல்லி பின்வாங்கவில்லை. தைரியமாக போய் தன்னிடத்துல இருக்கிறதை கொடுத்த, அதைத்தான் ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்திலே கொடுத்தார்கள். பரிபூரணத்திலே கொடுத்தார்கள், அதாவது 100 கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சுனா அவங்க வீட்டுல 1000 இருக்குன்னு அர்த்தம். கணக்கு பண்ணி தான் கொடுத்தாங்க, இந்த மாத்துக்கு செலவுக்கு காணுமா, என்னென்ன பில் எல்லாம் கட்ட வேண்டி இருக்கு, என்னென்ன பில் வரப்போகுது, திடீர் செலவுகள் சிலது, இத்தியாதி இத்தியாதின்னு சொல்லி சில லிஸ்ட் போட்டுட்டு கணக்கு பண்ணி போட்டாங்க. அந்த சிரீட்டை இருந்தது அந்த 2 காசு தான், ஒரு துட்டுக்கு அளவான 2 காசு. அடுத்த நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி அவ யோசிச்சு பார்க்கல. அடுத்த நேரம் எனக்கு யார் போஷிக்க போறா, அடுத்த நேரம் நான் யார் வீட்டுல போய் இருக்கா கேப்பேன்னு சொல்லி ஒரு கணங்கூட யோசிக்கல. அதனாலதான் அவர் சொல்றார், தன் ஜீவனத்துக்கு கண்டு இருந்தால், அவர்கிட்ட வீட்டுல கூட காசு இல்ல, நல்லா வழங்கிக் கொடுங்க, தன்னுடைய ஜீவனத்துக்கு கண்டு இருந்ததே அவ்வளவுதான். எந்த இடத்துல வச்சு ஆண்டவர் மனுஷனுடைய பலிகளை ஆராய்கிறார் என்று கவனிங்க இல்லையா? ஏன்னு சொல்லிச்சுனால், நீங்க அதாவது ஜெபக்குமார் ஒரு கூட்டத்தில் சொன்னார், அந்த ஒரு பெரிய ஒரு காய்ச்சல் ஒன்று வந்திருந்தது. அந்த நேரங்களில் அந்த காய்ச்சல் வந்து எல்லா தேசத்தையும் ஆக்கிரமிச்சு கொண்டிருந்த போது ஒவ்வொரு ஏர்போர்ட்லையும் பயங்கர செக்கிங், அது இந்தியா வரைக்கும் போச்சுதான். தான் சிங்கப்பூருக்கு போனாம், சிங்கப்பூருக்கு போகும்போது தான் வரும்போதைக்கு ஒரு செக்கிங் இல்லை, எல்லாரும் எல்லா வேறு நாடுகள்லாம் செக் பண்ணதை பார்த்தனா சிங்கப்பூர்ல தனக்கு எந்தவித செக்கிங் நடக்கலையாம். அந்த காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்னு தான் அந்த கவுண்டர்ல கேட்டான், நீங்க என்ன செக் பண்ணவே இல்லையோ உங்களுக்கு எப்படி தெரியும்னு. அவங்க சொன்னாங்களா, நீங்க அந்த வாசலால வரும்போதே அந்த வாசல்லையே ஒரு இது பூட்டி இருக்கிறோம், அது உங்களை செக்அப் பண்ணிக்கொள்ளும், அது உங்களோட டெம்பரேச்சரை அதை அளந்து கொள்ளும், காய்ச்சல் இருந்தா எங்களுக்கு அதுலயே தெரிஞ்சிடும், உங்களை நாங்க பிடிச்சி அங்கால விட்டுருவோம்னு சொல்லி. ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்புகள் இவ்வளவு இருக்கும்னு சொல்லி சொன்னால், சபைக்குள்ள வரும்போதே ஆண்டவர் அறிகிறவராய் இருக்கிறார், நாங்க என்ன நோக்கத்தோட உள்ளுக்குள்ள வாரம்னு சொல்லி. ஹல்லேலூயா. வணங்கிக் கொள்ளீங்களா? கர்த்தர் தூரத்திலிருந்து நினைவுகளை அறிகிறவராயிருக்கிறார். அவருக்கு மறைவாக எதுவுமே இல்லை. என்னுடைய உள்ளிந்திரியங்களும் இருக்க முடியாது. இப்ப நான் பேசுகிற என்னையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறார். அப்ப நீங்க வரும்போது ரெண்டு பேர் ஜெபம் பண்ண போனாங்க இல்லையா? ஜெபம் பண்ண போகும்போது நல்ல யோசனையோட தான் போனாங்க. அவன் திரும்பி பார்க்காம உள்ளுக்கு போயிருந்திருக்கணும். அவன் அந்த அவனை பார்த்திருக்க கூடாது. அவனை பார்த்தபடினாலதான் அவனுடைய ஜெபத்தின் முடலே மாறிட்டுது. நல்ல சிந்தனையோடு சபைக்கு போகும்போது கூடிய வரையில சபைக்கு அதே யோசனையோட வர பாருங்க. சிந்தனையை இடையில வேற எங்காலும் விட்டு வேற ஏதாவது பாத்துட்டீங்கன்னு வைங்க, அதுக்கு பிறகு நீங்க செய்ய வந்தது நடக்க வந்தது எல்லாம் நடக்க முடியாம போயிடும். ஏனென்றால் உண்மையா சொல்றேன், நான் நன்மை செய்யணும் என்று வருகிற இருதயத்தில ஏவப்படுகிற ஏவுதல்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. பிரியமானவர்களே, அதை தடுக்கும்படிக்கு பிசாசு பக்கத்திலேயே நிற்பான். அதனால நான் என்ன சொல்றேன்னு சொல்லிச்சால், நன்மை செய்யணும்னு சொல்லி அந்த யோசனை வரைக்கும் உடனே செய்திருங்க தயவு செய்து. இதை நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துறேன் சொல்லி, ஏனென்றால் அந்த ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள உங்களுடைய சிந்தனையை குழப்பி நிறைய யோசனைகளை போட்டு சனிக்கிழமை அநேகம் பேரை பார்த்துக்கோ, சனிக்கிழமை இரவு வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு போறண்டு ரெடியா இருப்பாங்க. நான் கூட ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலம்புரை கூட இருந்திருக்கிறேன். சேர்ச்சிக்கு போறதுக்கு ஒரு மணி சேர்த்துக்கு முதலே அந்த மனம் இல்லை எனக்கு இல்லை. அதுக்கு இடையில அவ்வளவு அலைமோதர்கள். அது ஒன்று ரெண்டு திறந்தா முதல்ல கொஞ்சம் போராட்டமா இருக்கும். அப்படியே செய்து பழகிட்டுன்னா மறந்து போயிடும் இருதயம். அதுக்கு பிறகு அது எல்லா நாளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சிக்கு வாரதுனால மாத்திரம் நாங்கள் வெற்றி வீரர் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா பிசாசு ஒரு நாள் விட்டுட்டு சொல்லுவா, மிச்சம் ஆறு நாளும் என்னட்டு தான் இருக்கிறார் என்று சொல்லி. சரியா? அப்ப அந்த ஒரு நாள்ல நாங்கள் ஜெயவீரராய் நெஞ்ச நிமித்தி கொண்டு தெரியறதில்லை. சரியா? உன்னதமான பலிகளை கொடுக்க தெரிஞ்சவனுக்கு ஏழு நாளும் அதே யோசனையில தான் இருக்கணும். நான் திங்கட்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையை குறித்து யோசிப்பேன். உண்மையா சொல்றேன், நான் உங்களுக்காக சொல்லல, திங்கட்கிழமையும் அடுத்த ஞாயிற்றுக்குழுக்குரிய காரியங்களை குறித்து யோசிச்சுக்கொண்டே இருப்பேன். சரியா? சபை வாரது இல்ல என்ன கூட்டங்கள் இருக்கோ ஏதோ இருந்தாலும், அல்ல ஆறு வருகிறது அல்ல வராதாக்களை ஒரு கடையில விசாரிக்கிறது, இப்படி ஏதாவது ஒன்று நடந்து கொண்டிருக்கும். ஏன்னா ஒரு கிழமை வரையில ரெண்டு கிழமை வரையிலன்னு அடுத்த கிழமை வருவாரான்னு விட்டு அதுக்குள்ள என்ன நடக்குமோ எங்களுக்கு தெரியாது. சரியா? அந்த விசாரிப்பு என்பது மிகவும், அந்த தொடர்பு என்பது மிக முக்கியம் இல்லையா? அது ஒரு பெரிய ஒரு ஊழியம். அப்ப எப்படி சொல்லிச்சுனால், அந்த ஏழு நாளும் தேவனுக்கு ஏற்ற வகையா சிந்திக்கிறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அதுக்காகத்தான் நாங்க வாரம் தேவனுடைய ஆலோசனையை கேட்கிறோம். அந்த ஆறு நாளும் தேவனுடைய பலத்திலே நடக்கிறோம். நடந்துட்டு பிற ஏழாம் நாள் வந்து மறுபடியும் எங்களை கர்த்தருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ளுகிறோம். மேன்மையான பலியை செலுத்தும் அல்ல வழங்கிக் கொள்ளுங்க. மேன்மையான பலி என்றது என்னிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிற காரியம். என்னுடைய மேன்மையான பலி எது தெரியுமா? என்னிடத்திலே எதை தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை நான் கொடுக்கிறதா மேன்மையான பலி. அதான் சாமுவேல் சொன்னார், கீழ்ப்படிதலை பார்க்கிலும். நல்லா கவனிங்க, தகன அதாவது மாடுகளின் ஆடுகளின் கொழுப்புல தேவன் பிரியமா இருப்பாரோ கீழ்ப்படிதலை பார்க்கலும். யோசிச்சு பாருங்க, அவருக்கு மாடா வேணும் ஆடா வேணும்? பூமியில உண்டாயிருக்கிற காரியங்களால தேவனுக்கு எந்த பிரயோஜனமே இல்லையே. அது எனக்கும் உங்களுக்காகவும் உண்டாக்கப்பட்ட காரியங்கள். அவருக்கு பிரயோஜனம் உள்ளது இந்த ஆத்மா. இந்த மனுஷனிடத்திலே கொடுக்கப்பட்ட அவருடைய ஜீவ சுவாசத்தை பற்றி தான் ஆண்டவர் தேடுறார். அந்த ஜீவ சுவாசத்தினாலதான் எங்களுடைய ஆத்மா உயிரடைந்து இருக்குது. வேதம் அப்படித்தான் சொல்லுது. அது வரைக்கும் நாங்க ஒரு ஜட பொருளாய்தான் இருக்கிறோம். அந்த ஜீவ சுவாசத்தினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே தொலைக்கப்பட்டு விட்டது, அங்கே பிரியப்பட்டு விட்டது. அதைத்தான் தேவன் திருப்பிக் கொள்ளும்படிக்கு போராடுகிறார். இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள்? தன்னுடைய ஜீவனத்துக்கு இருந்தவை எல்லாத்தையும் கொடுத்து விட்டார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அதனால சங்கீதக்காரன் சொல்லுவார், நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று கொஞ்ச நேரம் யோசிக்கிறார். எண்ணத்தை எடுத்து கொடுக்கலாம் இந்த வீட்டில இருந்தவருக்கு. பிறகுதான் அவருக்கு ஒரு அறிவு வருது, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரிடத்துல போவேன். அவர் எதுக்காக என்னை பிடிச்சிருக்கிறாரோ, அவர் எதுக்காக என்னை அழைத்தாரோ, பூமியில ஒரு பொருளும் காரணம் இல்லாமல் செய்யப்படுறதில்லை. அதுக்குரிய காரணம் இருக்குது. அது எதுக்காக மைக் இங்க பாவிக்கப்பட வேண்டும்ன்றதுக்காக செய்யப்பட்டிருக்கு. அது எத்தனை வருஷத்துக்கு பிறகு பாவிக்கப்பட்டதோ இல்லையோ அதனுடைய பிரயோஜனத்துக்காக தான் அது செய்யப்படுகிறது. அதை விட அதிகமாக தேவனுடைய சிருஷ்டிப்பிலே நீங்களும் நானும் இருக்கிறோம் இல்லையா? ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ காலம்பரை எழும்பினோம், சாப்பிட்டோம், இடையில கொஞ்சம் ஓடி ஆடினோம், வேலை செய்தோம், அப்புறம் மறுபடியும் இரவு சாப்பிட்டோம், மயக்கத்துல விழுந்து படுத்தோம், அப்புறம் அடுத்த நாள் காலம்பரை எழும்புறோம். இடையில கொஞ்சம் வியாதி, கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் அழுகை, கொஞ்சம் முறுமுறுப்பு, இவ்வளவு தானா வாழ்க்கை? இதுக்கு உலகத்திலேயே இருந்துடலாமே. நல்லா கேளுங்க, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்திருக்கும்படிக்கு நீங்க வரையில, உங்களை நீங்களே அறிந்து கொள்ளும்படிக்கு வந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவன் எதற்காக உங்களை உருவாக்கினார் என்பதை நீங்கள் உங்களுடைய ஆத்மாவிலே தெளிந்த அறிவுள்ளவர்களாய் தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்துல தெரியாம இருக்கிறாங்க, குடிச்சிட்டு என்ன மாதிரியா இருக்கிறாங்க, மிருகங்கள் மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? ஆடைகளை போட்டுக்கொண்டு வந்துட்டு குடிச்சிட்டு போகும்போது ஆடை இல்லாம போறாங்க. ஏன்னா அவர்களுக்கு உணர்வு இல்லையா? போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு மிருகம் மாதிரி நடந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உணர்வு இல்ல. அந்த உணர்வை எங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். மறுபடியும் நாங்களும் ஒரு நாட்களில இல்லையா, என்னதுக்கு அவரோடு கூட நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக ஒரு காலங்கட்டிலே இருந்தோம் இல்லையா? அவர் தம்முடைய ரத்தத்தினாலே என்னையும் உங்களையும் மீட்டுக்கொண்டு உணர்வுள்ள இருதயத்தையும் மறுபடியும் தந்திருக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தினாலே தேவன் என்னையும் உங்களையும் ஜனிப்பித்திருக்கிறார். அவருடைய வார்த்தையினாலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக, எதற்குன்னு விளங்கி கொடுக்க, நான் என்ன விளங்கிக்கொள்ள எதுக்காக இருக்கிறேன் இல்லையா? நான் என்னுடைய வாழ்க்கை பாதையில எவ்வளவு காரியங்கள் நடக்கலாம், நடக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொண்டு நான் போக வேண்டுமே ஒழிய நிக்கிற ஒவ்வொரு சிக்னல்லையும் நின்று நான் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பனா இருந்தால் என்னுடைய ஓட்டம் ஓடி முடியாது. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. அசம்பாவிதங்கள் நடக்கும், சந்தோஷமான காரியங்கள் நடக்கும், என்னெல்லாமோ உங்களை சுத்தி நடக்கும், ஆனால் எங்களுடைய ஓட்டம் தடைபடக்கூடாது. அவர் சொல்றார், பவுல் சொல்றார், இலக்கை நோக்கி ஓடுகிறேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அந்த இலக்கை நோக்கி ஓடுகிறேன், அந்த இலக்கிலே நிற்கிறவர் இயேசு கிறிஸ்து, அவரை மட்டும் மாதிரியா வச்சு ஓடுறேன்னா வேற எதையுமே நான் பார்க்கல. அப்படிப்பட்டவன் தான் தன்னுடைய ஓட்டத்தை ஒழுங்கா ஓடி முடிக்க முடியும். அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு இடையில தான் இந்த பலி, இப்ப நான் சொல்லுகிற இந்த உன்னதமான பலி. என்றால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நாங்கள் இல்லையா? பொருட்களினால மகிமைப்படுத்துங்கள் தாராளமாக, வேண்டாம்னு சொல்லல. ஆனால் தேவன் உங்கள் ஒவ்வொருவர்கிட்டையும் எதிர்பார்க்கிற அந்த மேன்மையான பலி என்ன? உங்களிடத்திலிருந்து தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறார் நீங்க அதை விளங்கிக் கொள்ளணும் இல்லையா? தேவனுக்கு தெரியாதா இந்த தாயிடத்துல ரெண்டு காசு தான் இருக்குது, அவருக்கு தெரியாதா? எதுக்கு அனுமதிக்கிறார் அவர்? இந்த தாயை மகிமைப்படுத்த விரும்பினார். ஹல்லேலூயா. இந்த தாயை குறித்து இந்த உலகத்துக்கு இந்த தாய் செத்து எவ்வளவு காலம் ஆயிட்டுது, இருந்தாலும் இன்றைக்கும் பேசப்படும்படிக்கு தேவன் இந்த இந்த தாயினுடைய நாமத்தை உயர்த்துகிறார். இந்த தாயை பற்றி பேசப்படுகிறது இல்லையா? உங்களை பற்றி உங்களோட பிள்ளைகளே பேசாத ஒரு நாள் நல்லா வணங்கிக் கொள்ளுங்க. எங்கேயாவது ஒரு அழுத்த சைமில் போட்டு போயிருங்க. ஆனால் தேவனுக்கு என்று சொல்லி நீங்கள் ஒரு காரியத்தை செய்து தேவனாலே மகிமைப்படுத்தாமல் விடப்படுகிறது இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனப்படுத்துவார். நல்லா கவனிங்க, இயேசுவுக்கு ஊழியம் செய்ய மாட்டேன்தான். இயேசுனுடைய நாமத்தினால நீங்க வேற ஏதாவது செய்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது. இயேசுக்கு ஊழியம் செய்தால் பிதா அவரை கனப்ப, இது ஆட்டோமேட்டிக்கா வர்றது, நீங்க கேட்க தேவையில்லை. நான் இயேசுக்கு ஊழியம் செய்தனே எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு நீங்க ஒன்னும் கேட்க தேவையில்லை, அதை அவரே கொடுத்துருவார். நீங்க கேட்காமலே உங்களுக்கு கொடுப்பார். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தவனானால் நான் எங்கே இருக்கிறேனோ அவன் அங்கே இருப்பான். அதை நீங்க விட்டுவிட, அந்த வசனத்தை தள்ளி விடக்கூடாது. இந்த வசனம் வேணும்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த வசனமும் வேணும். ஆக இயேசுவினுடைய சிந்தை, இயேசு எங்கே இருக்கிறார் யோசிங்க, அதுதான் மேன்மையான பலி. நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இயேசுவோடு கூட நாம் போய் கொஞ்ச பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், இயேசுவரோட நாம் போய் கொஞ்ச பேரை ஆஸ்பத்திரியில விசாரிச்சேன், இயேசுவோட நாம் போய் கொஞ்ச பேரோட கூட சிறையில இருக்கிறவர்களை விசாரிச்சேன், அல்ல இயேசுவோட போய் கொஞ்ச பேருக்கு நான் உடுப்பு கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன்னு சொன்னீங்களா? அப்ப இயேசு உங்களை மகிமைப்படுத்துவார். ஒரு நாள் இல்ல, ஒரு நாள் நீங்கள் அவரிடத்துல வரும்போது உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, என்னுடைய ராஜ்யத்துக்கு என்னுடைய சுதந்திரத்துக்குள்ளே கம்பீரமாய் வான்னு சொல்லி ஒரு நாளைக்கு அங்க இருக்கிற தேவதூதர்கள் எல்லாம் உங்களுக்கு சலூட் பண்ணாலும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் அது எதனால நடக்குது தெரியுமா? தேவன் எதிர்பார்க்கிற மேன்மையான பலியை நான் அவருக்கு செலுத்த வேண்டும். மற்றவர் செய்கிறத வேணும். காயினுக்கு சொன்னார், உன் ஆசை உன் சகோதரனை பத்தி இருக்குமெண்டு. எங்களுக்கு அப்படி சொல்லல, நாங்க மற்றாக்கள் செய்யறத பார்த்து கொப்பி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அவரவர் சுயமாக எதை தேவன் எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் கொடுத்தா போதும் சரியா? போட்டி போட வேண்டாம் நாங்க இதுல. சரியா, தேவன் எங்கிட்ட எதிர்பார்க்கறது மட்டும் செய்தா போதும். வாசிங்க ஒரு இன்னொரு வசனத்தை, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 12:3.
அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது.
பாருங்க, மரியாள் வந்து இந்த இடத்துல இயேசுவை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த காரியத்தை செய்கிறார். நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. இதைத்தான் நான் முதலும் சொன்னேன், மரியாள் மார்த்தாளுடைய சகோதரி என்று அறிவோம். மரியாள் தேவனோடு கூட அதிகம் இணைந்திருந்த ஒரு பெண். தேவன் அவளுக்கு இறங்கினது நிமித்தம், அநேக பாவங்களை மன்னித்தது நிமித்தம் அந்த அன்பு கூடுதல் என்ன செய்யணும்? ஏண்டா 7 வசனத்தை வாசிங்க. அதுல இருக்கா,
அப்பொழுது இயேசு இவளை விட்டு விடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள்.
இந்த பரிமள தைலத்தை நார்மலா அவ எதுக்காக வச்சிருந்தான்னு சொன்னா, என்றைக்கு இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுகிறாரோ அன்றைக்கு போய் அவர்களுடைய வழக்கத்தின்படியே அந்த சரீரத்துக்கு செய்யறதுக்காக தான் வச்சிருந்தோம். நார்மலா சாதாரணமா அடக்க நேரத்துல கொண்டு போய் நீங்க அவரை மறிச்ச அப்புறம் அந்த 3 வந்து அவருக்கு அந்த சேவை செய்யறதுக்கு அந்த பெண்கள் கூடினதை நீங்க வாசிச்சிருப்பீங்க. இவளும் அதுக்காகத்தான் வச்சிருந்தவள். ஆனால் அவள் அதுக்கு முதலே அவளுக்கு முந்திட்டாள், உயிரோடு இருக்கும் போதே அதை செய்துட்டாள். அதனால நான் உங்களுக்கு சொன்னேன், சில நன்மைகளை, சில கடமைகளை, சில பலிகளை நான் அப்ப செய்ய போறேன், இப்ப செய்ய போறேன்னு யாரும் சொல்லிக்கொண்டு இழுத்தடிக்காதீங்க. சரியா, செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யுங்க. இன்றைய ரட்சணிய நாள், இன்றைக்கே தேவன் மகிமைப்படும் நாள். அவளுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொண்டாருன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அவளுக்கு அந்த வசனம் தான் உறுத்துச்சு. ஜீவனோட இருக்கும் போது தேவனை மகிமைப்படுத்து. ஒருதருக்கும் அந்த யோசனை வரையில, கூட இருந்த 12 சீசர்களுக்கும் வரையில, கூப்பிட்டவனு வீட்டுல கூப்பிட்டவனுக்கும் வரையில. இவள்லாம் பார்த்தா ஒருதருடைய அனுமதியையும் அவள் எதிர்பார்க்கல. போய் காலில் அவ்வளோ 300 பணத்துக்கு விற்கக்கூடிய அந்த நாட்களில் 300 பணத்தை குறித்து ஒரு விலைக்கிரியம் ஒன்று போட்டார்கள். இப்போ நான் மறந்துட்டேன், நம் பிள்ளையானதை சொல்ல விரும்பல, ஆனால் பெரிய காசு அது இந்த நாட்களில். ஸோ அப்படிப்பட்டதை தலையில கூட ஊத்துல, முதல்ல அவள் காலில் ஊத்துற அவள் உடைச்சி பத்தாவதுக்கு பெண்களுக்கு மகிமையா இருக்கிற தன்னுடைய தலைமையினால அதை துடைக்கிறாள். பாருங்க அவள் எவ்வளவு தூரத்துக்கு தன்னை தாழ்த்துக்கிறாள்னு பாருங்க இல்லையா. மறிச்சா பிறகு அனைவரும் பேர் என்ன விழுந்து அழுவாங்க, செத்தோடு வழிய பார்த்துருக்கிறோம். இருக்கும்போது ஒரு வாய்க்கு ஏதாவது கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது இல்லையா. மறிச்சா பிறகு உலகத்துக்கு முன்னால அலாட்டி ஏதாவது நினைப்பாங்கன்றதுக்காகவோ என்னவோ தெரியாது. என்னுடைய அம்மா மறிச்ச போது எனக்கு ஒரு ஆண்டவருக்குள்ள இருந்தபடினால எனக்கு ஒரு குற்ற உணர்வு கூட வந்தது. என் அம்மாவை நான் பார்த்திருக்கிறேன், இருந்தாலும் இன்னும் சரியா பார்க்கலன்னு ஒரு குற்ற உணர்வு எனக்குள்ள வந்தது. நான் அழுதேன், அதுக்காகத்தான் அழுதேன். அம்மா செத்து போறேன் காலை இல்ல, எதுக்காக அழுத தெரியுமா? நான் செய்யாமல் விட்ட அந்த மகனந்த முறையில செய்யாம விட்ட கடமைகளை நினைச்சு அழுதேன். இப்ப குற்றவாளியா நிக்கிறேனே, இனி செய்ய முடியாது என்னுடைய தாய்க்கு. நல்லா வழங்கி கொடுங்க. ஏனென்றால் மரணம் வந்து வந்து விட்டதுன்னு அதுக்கு பிறகு நானும் நீங்களும் அழுதும் பிரயோசனம் இல்ல, தலையடிச்சும் பிரயோசனம் இல்ல. அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு தேவனுக்குன்னு சொல்லி நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலையிலே அந்த பலன் இருக்கும் போது, அந்த உத்தம இருதயம் இருக்கும் போது செய்துதான் ஆக வேண்டும். அதுக்கு பிறகு நானும் நீங்களும் கவலைப்பட்டு பிரயோசனம் இல்ல. முந்தி ஒரு நாள் இருந்தது, அந்த நாள்ல நான் நல்லா இருந்தேன்னா அப்போ செய்திருக்கலாம் சொல்லி சரியா, அல்லது இனி ஒரு நாள் நல்ல நாள் வருமென்று சொல்லி நம்பிக்கொண்டிருக்காதீங்க. இப்ப தற்சமயம் உங்களுடைய முழு பலத்தோட நீங்க எழும்புங்க, முழு ஆத்மாவோட நீங்க எழும்புங்க, முழு இருதயத்தோட நீங்க எழும்புங்க. கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருக்கிறார். சௌரே சௌர சௌரே, நீங்க பாருங்க, உங்களை இதை சொல்றதுக்கு காரணமே அவர் உங்களை பிரியமா இருக்கிறபடினாலதான், ஆண்டவர் எங்கள் மேல் அக்கறை உள்ளவரா இருக்கிறபடினாலதான் எங்களுக்கு அவருடைய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறார். நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவனுக்கு தன் வழியை போதிப்பார்னு வேதம் சொல்லுது. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும் போது அவர் உங்களுக்கு தன்னுடைய வழியை போதிக்கிறார். நல்லா வணங்கிக் கொடுங்க. நீதிமானுடைய பாதை எப்படி இருக்குதான்? நல்ல உத்தமமா இருக்குதான். ஏன்னா நீர் அப்படி ஆக்குகிறீர். அவனாலே உண்டானதல்ல, நீதிமானால தன்னுடைய வாழ்க்கையோ அல்லது தன்னுடைய பாதைகளையோ பெருசா சீர்திருத்திக் கொள்ள முடியாது. கர்த்தர் செய்கிறார் கூட இருந்து இல்லையா. நானும் நீங்களும் நீதி உள்ள இருதயத்தோட இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு காரணம் கர்த்தர் தான். அவர் எங்களை தீங்குக்கு விலக்கி காக்கிறார், தீங்கு செய்யாதபடிக்கு கைகளை அடக்கி போடுகிறார், கால்களை தடுக்கிறார், தடைகளை கொண்டு வந்து போடுகிறார். நீ என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீ குற்றத்துல போகக்கூடாதுன்னு சொல்ற, நித்திய மரணத்துக்குள்ள போகக்கூடாது, அநேக தடைகளை வைக்கிறார். நாங்க என்ன இல்ல, அந்த வேலி எல்லாத்தையும் பிச்சு கொண்டு போவோம்னு சொல்லி சில நேரங்களில் கொஞ்சம் ட்ரை பண்றோம். அவருடைய கரமினை தடுக்குதுன்னு சொல்லி அந்த அறிவு எனக்கு இல்ல, இல்ல நான் நினைச்சதை செய்தே தீர்வேன்னு சொல்லி வெளிக்கிறது. பின்னுக்கு யாருக்கு வேதனை? எப்பவுமே நெருப்பு சுடுமண்ணு எப்ப தெரியும் தெரியுமா? சுட்டா அப்புறம்தான் தெரியும். ஆனா சுடுறதுக்கு முதலே எல்லாரும் சொல்லி இருப்பினும் இல்லையா? யாராவது கேட்டோமா? இல்லையே. சுட்டா எப்படி இருக்கும்னா அதுக்கு பிறகு தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்கிறவர் அல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லாமல் ஒரு காரியத்தையும் செய்யறதில்லை. நாங்க தான் காதை மூடிக்கொண்டிருக்கிறபடினால அதை கேட்கறது இல்லை. அவர் சொல்லியிருப்பார், நாங்க கேட்கல என்றுதானே அவங்களுக்கு விளங்குறது இல்லை. பாருங்க, இந்த மரியாள் வந்து நான் என்ன செய்வேன், என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து என்னிலே அன்பு கூர்ந்து இல்லையா, இந்த சமுதாயத்திலே வெறுக்கப்பட்டிருந்த என்னை ஒரு ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஒரு இன்னொருவருடைய வீட்டுக்குள்ள போற அளவுக்கு ஒரு தகுதியுள்ளவராய் மாத்தி இருக்கிறாரே, அவருடைய அன்பு பெருகிட்டு பார்த்தா இதுவரைக்கும் வச்சுக்கொண்டு இருக்க கூடாது, அவர் உயிரோடு இருக்கையே, அவர் எங்களோடு இருக்கையே, அவருக்கு நான் செய்திருவோம். செய்து பாருங்க, செய்தவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள், செய்ய தயங்குகிறவர்கள் தயவு செய்து செய்யுங்க, செய்தவர்கள் இன்னும் அதிகமாய் செய்யுங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்னு சொல்றேன். ஏனென்றால் கர்த்தருடைய பலத்திலே வளர வேணும். நாங்கள் மேன்மையான பலிகளை செலுத்துறதுக்கு கற்றுக்கொள்ள வேணும். அதற்கு விசுவாசம் எங்களுடைய அடித்தளமாக இருக்கிறது. ஏனென்றால் நன்மைகளை செய்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். மரியாளுக்கு ஒரு தைரியம் இருந்தது இல்லையா? அந்த வயசான விதவைக்கு ஒரு தைரியம் இருந்தது. ஆபேலுக்கு ஒரு தைரியம் இருந்தது இல்லையா? எங்க இருந்து இந்த தைரியம் வந்தது? விசுவாசத்தினாலே வந்தது இல்லையா? எப்படி தெரியும் ஆபேலுக்கு கர்த்தருக்கு இந்த ஆடுகளை தான் கொடுக்கணும்னு? எப்படி தெரியும்? விசுவாசம் போதிக்கிறது. விசுவாசம் இருதயத்திலே உணர்வுகளை கொடுக்கிறது. செய் என்று சொல்லுகிறது. விசுவாசம் சரியான வழியிலே எங்களை நடத்துகிறது. ஏன் தெரியுமா? விசுவாசம் உலகத்திலிருந்து உண்டானது அல்ல. விசுவாசம் பரத்திலிருந்து, பரமஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிற ஒரு நல்காரியமாக இருக்கிறது. அதனாலதான் உண்மையை போதிக்குது. உலகம் பொய்யை போதிக்கும், உண்மை மாதிரி பொய்யை போதிக்கும். ஆனால் விசுவாசமோ உண்மையை மாத்திரம்தான் போதிக்கும். தயவு செய்து நீங்க அதை விளங்கிக் கொள்ளுங்க. அதனாலதான் விசுவாசம் என்கிற போன முறையும் சொன்னேன், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், வாழ்வான். விசுவாசத்தினால் நீதிமானா இருந்தா கூட அவனு கூட விசுவாசம் இல்லாட்டி அவன் விழுந்து போடுவான். மரியாளுடைய அடக்கம் மண்ணு நாளுக்கா வச்சிருந்ததை கொண்டு வந்துட்டான். அது வரைக்கும் வெயிட் பண்ணல. இன்னைக்கு அநேகம் பேர் சொல்றாங்க, நான் இதெல்லாம் செய்து வேலையெல்லாம் முடிச்சு பென்ஷன் எடுத்த அப்புறம் ஒரு ஊழியம் செய்யறேன், அல்ல என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துட்டு அதுக்கு பிறகு கத்தரிடத்துல வார், இப்ப எனக்கு கடன் நிறைய இருக்கு. ஐயா, உனக்கு கடன், உனக்கு கடன் எல்லாத்தையும் ஒரே நொடியில அழிச்சிடுறேன்னு சொல்ற. இப்பவே வந்துட்டா அழிச்சிடறேன்னு சொல்ற. நீயா பிரயாசப்பட்டு, நீயா களைச்சு போய், நீயா ஓடி 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 உருகி. இன்னைக்கு அநேகம் பேர் அப்படி போனவர்கள் காணாமலே போய்விட்டார்கள். வாரணுன்னு சொன்னாக்கள் காணாமலே போய்விட்டார்கள். வந்தவர்கள் மாத்திரம்தான் இருக்கிறார்கள். ஆக உங்களையும் என்னை நல்வழிப்படுத்தும்படிக்கு தேவ ஆவியானவர் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சபையிலே தேவ ஜனங்களாய் கூடி வரும்போது ஆண்டவர் ஏனோ தானோ என்று சொல்லி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லாதபடிக்கு நடக்க வேண்டிய சரியான பாதையை போதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்று நாங்கள் கெட்டு போயிருப்போம் இல்லாவிட்டால், சரியான முறையில நாங்கள் வழி நடத்தப்படாவிட்டால் என்ன நடந்திருக்கும்? நாங்கள் கெட்டு போறதுக்கு ஏதுவாயிருக்கும். ஏன்னா இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை புரட்டுகிறவர்கள் அநேகம் பேராய் வெளிக்கிட்டு இருக்கிறார்கள். நீங்க எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் தயவு செய்து இந்த சத்தியத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்த்து தேவனிடத்தில் நீங்க நிதானிக்கிறது நல்லது. இப்ப நீங்க கேட்கறத கூட அது தேவனிடத்தில் இருந்துதானா வந்தது என்றதை நீங்கள் ஆராய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல விசுவாசிகளுக்கு அடையாளம். சொல்றாரேன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாதீங்க. உங்களோட வாழ்க்கையிலே அது எவ்வளவு தூரத்துக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதுக்கு அதுக்கு அடையாளம். இன்னொரு காரியம், கடைசி ஒரு காரியத்தை பாருங்க. சங்கீத புஸ்தகத்திலே 50வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. சங்கீத புஸ்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனம்.
பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
ஹல்லேலூயா. பாருங்க, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணினவர்கள். உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாம் யாராம்? பலியினாலே உடன்படிக்கை பண்ணினவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாயிருக்கிறார்கள். சரியா? அவர்கள் எல்லாம் ஆண்டவர் அவருடைய கடைசி நாளிலே கூட்டி சேர்க்கிறார். இலங்கையில நான் இந்து மதத்திலிருந்து வந்தபடினாலே அங்கே நடக்கிற சில காரியங்களை சொல்லுவேன். பாவ பிராயச்சித்துக்காக பலிகள் பலவிதம் உங்களுக்கு தெரியும். பாவ பிராயச்சித்துக்காக அதுக்காக இதுக்காக நிறைய காரியங்கள் இருக்குது. வியாதிகள் போகணும்ன்றதுக்காக இந்த மாதிரியான நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனா அங்க என்ன செய்வார்கள் சொன்னால், அதுக்கு பலியாக ஏதோ ஒன்று கொடுப்பார்கள், அவ்வளவுதான் நடக்குமே ஒழிய மனதில எந்தவித ஒரு குற்ற உணர்வோ ஒரு மனந்தாங்குதலோ ஒன்றுமே கிடையாது. இல்லையா? அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க, எங்கட பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டேன்னு நினைப்பாங்க. சாப்பாடு கொடுக்கறதுனால பாவம் போகும்ன்றதுன்னா ஒரு நாளைக்கு 5 நேரம் சாப்பிட்டு வந்துருப்பாங்க உலகத்துல. அவ்வளவு பாவம் இருக்கு உலகத்துல. இல்லையா? அது மனுஷர்களுடைய நம்பிக்கை, மனுஷர்களுடைய எண்ணம். நான் இது ஒரு நற்கிரியை செய்யறேன், ஆனா ஒரு நற்கிரியைக்கு பதிலாக 100 பொல்லாத காரியங்களை செய்திருப்பேன் அல்லது சிந்தித்திருப்பேன். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை வச்சு மட்டும்தான் நான் அவங்களுக்கு தானம் கொடுக்கிறேன். அப்ப எனக்கு தெரியாத தவறுகள், நான் செய்த தவறுகள் எத்தனை? அப்ப எப்படி என்னால தானம் கொடுத்து முடியும்? முடியவே முடியாது. ஆக அதற்காகத்தான் தேவன் பார்த்தார், இவங்கள் மனுஷர்களுடைய பலிகளை கொடுக்க வழிக்கிட்டா பூமியில மிருகங்களே இருக்காது. மனுஷனுடைய ஒவ்வொரு பாவத்துக்காகவும் பலி கொடுக்க வழிக்கிட்டா பூமியில மிருகங்களே இருக்காது. சரியா? அதனாலதான் ஆண்டவர் பார்த்தா இது நிக்க போறது இல்ல, மாறாக இதற்காக ஒரு உன்னதமான பலி ஒன்று தேவைப்பட்டது. அந்த பலியினூடே ஒரு உடன்படிக்கையும் உண்டானது. அதற்காகத்தான் தேவன் மாம்சத்தில் இறங்கி வந்தார். அதான் வேதம் சொல்லுது, பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை. இன்னைக்கு ரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்களை கூட அப்படி சொல்லுகிறார்கள். ஆனால் அதுக்காக நாங்கள் எல்லாருமே ரத்த சாட்சியாக மறிக்க போறோமா? இல்ல. ஆனால் உயிருள்ளவரை தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியும். நாங்கள் அதை செய்ய வேணும். ஆனால் அநேக பேர் வாலிப வயதுல நல்ல இளமையா இருக்கும்போது, பலனா இருக்கும்போது நிறைய கர்த்தருக்காக செய்கிறதை பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் முதுமையை நோக்கி போகும்போது சரீரத்தின் பலகீனத்தினாலேயோ அல்லது சோர்வுகளினாலேயோ அல்லது எதிர்க்கிற வல்லமை குறைந்து போகிறதுனாலேயோ எண்ணத்தினாலேயோ அவர்களுடைய தேவனுக்குரிய அந்த நீதிகள் குறைந்து போகிறதை பார்க்கிறோம். ஆக தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் பரிசுத்தமான மேன்மையான பலி. இப்ப இந்த பலியினுடைய ஒரு உடன்படிக்கைக்காக ஒரு உதாரணத்துக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர்ல அதே 10வது அதிகாரத்தில் கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 10:5-9 வரைக்கும் வாசிங்க முதல்ல.
ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தப்படுத்தினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்கிறீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார்.
ஹல்லேலூயா. புரிந்தவர்கள் மாத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க, இல்லாட்டி இன்னொரு வாசிக்க சொல்றேன். எப்படின்னு சொன்னா, மிருகங்களை பலிகிறது, பாவ நிவாரண பலி, நியாயப்பிரமாணத்தினுடைய பலிகள், இதுகளில் அவருக்கு பிரியமில்லை ஆண்டவருக்கு. இதுகளினால அவர் திருப்திப்படவும் இல்லை. அதனாலதான் ஏ சொன்னார், நீர் இதனால நீர் செய்ய இதனால நீர் பிரியப்படுகிறவர் அல்ல, இந்த பலிகளை நீர் விரும்பவும் இல்லை. அதனால நான் என்ன செய்யறேன்னு சொல்லி சொன்னால், உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். இதுதான் மேன்மையான பலியை இயேசு எனக்கு உங்களுக்கும் காட்டி கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படி ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, சிறியவர்களானாலும் சரி, எவரெவரை குறித்து தேவன் என்னென்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை மாத்திரம் நீங்கள் செய்தால் போதும். அதுவே தேவனுக்கு ஏற்கும் பலிகள். அதனால ஏசு சொன்னார், என்னை குறித்து எழுதி இருக்கிறது இல்லையா, புஸ்தகத்திற்குள்ள என்ன எழுதி இருக்குதோ அதை நான் செய்ய வாரேன் ஆண்டவரே. நீங்க கேளுங்க, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார், உங்களை குறித்து அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறார், உங்களை குறித்து உங்களுடைய ஜென்ம புத்தகத்திலே அவர் என்ன எழுதியிருக்கிறார், நீங்க என்ன செய்யும்படிக்கு உருவாக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்க. கேளுங்க, கிருபையின் ஆலயத்திலே என்னுடைய பங்களிப்பு என்ன, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே என்னுடைய பங்களிப்பு என்ன. கர்த்தாவே, என்னிடத்திலிருந்து நீர் எதை பார்த்து பிரியப்படுகிறீர், எதை நான் செய்தால் உமக்கு பிரியமா இருக்கும், நீர் என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறீங்க. நீங்க உங்களோட பிள்ளைகளை குறிச்சு உங்களுக்கு எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அதா உணவு இதா உணவு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும்னு சொல்லி. ஆண்டவருக்கு மட்டும் இருக்கக்கூடாதா இல்லையா, ஆண்டவருக்கு இருக்கு. பாருங்க, இந்த எலியா போய் ஓடி போய் ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு கொண்டார், பெரிய சத்தம் கேட்டது, எலியா எலியா வா வெளியேன்னு சொல்லி வந்தா, புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, மழை அடிக்குது, அக்கினி வருது, ஒன்றிலேயும் கர்த்தர் இல்ல. கடைசியா ஒரு மெல்லிய காற்று வந்தது, அந்த காற்றுல இருந்து ஆண்டவர் பேசினார். நான் அதை டைமென்ஷன் பண்றேன், எப்படி நான் கற்பனை பண்றேன்டா, அது ஆண்டவருடைய ஒரு பெருமூச்சாக நான் பார்க்கிறேன், ஆண்டவருடைய ஒரு பெருமூச்சு. அந்த பெருமூச்சுக்குள்ள ஒரு கேள்வி வருது, கவனிங்க. ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? ஏனென்றால் அவர் எலியாவை என்னத்துக்காக உண்டாக்கினார் தெரியுமா, எலியாவை எதுக்காக அப்படி ஒரு தீர்க்கதரிசியை ஆக்கினார் தெரியுமா, எலியாவை எப்படி அந்த பாகாலுக்கு முன்பாக கம்பீரப்படுத்தினார் தெரியுமா, ஓடி போய் ஒழிச்சு கொள்றதுக்காக அல்ல, ஒரு பெண்ணுடைய சத்தத்தை கேட்டு நான் செத்தா போதும்னு சொல்லி அப்படியே சரண்டர் ஆகிறதுக்கு அல்ல, மாறாக ராஜாக்களை தீர்க்க அபிஷேகம் பண்றதுக்கும் அதுக்கு அடுத்த வார ஊழியக்காரர்களை அபிஷேகம் பண்றதுக்குமாய் உருவாக்கப்பட்ட ஒரு கேருப்பாய்த்தான் தேவன் பார்க்கிறார். ஆனா இவன் தன்னை கூறி குறுகி ஒரு குகைக்குள்ள போய் ஒழிச்சு கொள்ளும் போது தேவன் பெருமூச்சு விடுகிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளை பெரிய வளர்ந்த பிள்ளை அப்படியே கூனி குறுகி சுருண்டு போய் ஒரு மூலையில படுத்திருந்தா ஒரு தாய்க்காவது தகப்பனுக்காவது சந்தோஷமா இருக்குமா அந்த பிள்ளைய பார்க்கும்போது? யோசிச்சு பாருங்க, நான் வளர்த்து விட்ட பிள்ளை என்னமா சுருண்டு படுத்திருக்கிறானப்பா, எதுக்காக இவனை நான் பெற்று இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன், இதுக்காகவா? அப்ப கண்ணின் மணி போல 24 மணி நேரமும் எங்கள் மேல கரிசனையா இருக்கிற தேவன் என்னுடையதும் உங்களுடையதும் செயல் இல்லாமே குறித்து அவர் பெருமூச்சு விட மாட்டாரா இல்லையா சொல்லுங்க பாபு. அவர் பெருமூச்சு விடுகிற தேவனா இருக்கிறார், ஏக்க பெருமூச்சு. இவன் எப்ப நான் நினைச்ச நேரத்துக்கு வருவான், இவன் எப்ப நான் நினைச்ச வேலையை செய்வான், இவன் எப்ப நான் எனக்கு ஏற்றபடி நடந்து கொள்வான். அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இதோ பிதாவே வருகிறேன், புத்தக சுருளிலே என்னை குறித்து நீர் எழுதி வைத்திருக்கிறேன், ஜனங்கள் எல்லாரும் வாசிச்சிருக்கிறாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், எப்ப நான் வருவேன், எப்ப நான் வருவேன், இதோ வந்துட்டேன், இப்ப நான் வளர்ந்துட்டேன், இப்ப நான் அதை செய்ய வேண்டிய நேரம் வந்துட்டு, இனி நான் அதை செய்ய வேணும், இனி என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு நாளும் ஒரு தாய் தகப்பனுக்கு மகனாய் நான் வாழ்ந்து வளர்ந்தது போதும், இனி என்னை உண்டாக்கினவருக்காக, என்னை ஏற்படுத்தினவருக்காக, என்னை அனுப்பினவருக்காக அவருடைய சித்தம் செய்யும்படிக்கு நான் வருகிறேன். அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க, 10வது.
இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்.
ஹல்லேலூயா. கவனிங்க, அந்த சித்தத்தின்படி, ஏனென்றால் இது தேவனாலே உண்டான ஒரு சித்தம், இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியிடப்பட வேண்டும், அந்த பலியினாலே பூமியில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். எவன் அதை விசுவாசிக்கிறானோ அவனுடைய பாவங்கள் அந்த பலிகளினாலே மன்னிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து உருவாக்கி பிதாவுக்கும் எங்களுக்கும் நடுவிலே இருந்த அந்த பகைச்சுவரை தகர்த்து இன்றைக்கு அவருடைய வலது பாரசத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ணி பரிந்து பேசுகிற ஒரு மத்தியஸ்தனாக, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தனாக அவர் அங்கே போயிருக்கிறார். பிரியமானவர்களே, இவ்வளவு பாடுகளையும் பிரயாசங்களையும் செய்து போட்டு அவர் போயிருக்க, நானும் நீங்களும் ஏனோ தானோ ஒன்று சொல்லி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து இன்னொருவருடைய அக்கினியிலே குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறதுக்கு அல்ல, ஒவ்வொருவரும் அக்கினி ஜுவாலையாய் மாற வேண்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் அது பற்றி கொள்ள வேண்டும், என்னிலே இருந்தா எனக்கு இருந்த இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும், இங்கால ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், அவங்க அதே மாதிரி செய்வாங்க, அது அப்படியே பற்றி கொள்ளும். நான் சாவறதுக்குள்ள சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறேன், அதுல இதுவும் உண்டு. விசுவாசத்தை குறித்து ஒவ்வொருவரும் வீரர்களா இருக்கணும் என்று விரும்புறேன். கர்த்தருக்குள்ள. ஏனென்றால் அதுதான் எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பூமியில வாழ்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆயுதம். தேவனோடு கூட என்னையும் உங்களையும் இணைக்கிறதும் அதுதான், அடையாளப்படுத்துகிறதும் அதுதான், கடைசி நாளிலே தேவனோடு என்னை கொண்டே சேர்க்க போறதும் அதுதான். அதனால அந்த விசுவாசத்தை தொடக்குகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை தயவு செய்து பற்றி கொள்ளுங்கன்னு சொல்றோம். எல்லாரும் கேட்கிறோம், இந்த கடைசி நாட்கள் எல்லாரும் இதே வார்த்தை தான் கேட்கிறோம், வேற ஒன்றும் கேட்கல. இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க, இந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் இதை போல வஞ்சிக்கிறதுக்கு வேற வார்த்தைகள் தொடங்கி இருக்கிறது. தொலைக்காட்சிகள்ல, பத்திரிகைகள் மூலமாய், நிறைய செய்திகள் மூலமாய் கூட உலாம் வருது. தயவு செய்து நன்மையானதை மாத்திரம் பாருங்க. ஒரு செய்தியை கேட்கறதுக்கு முதல்ல நீங்க கேளுங்க, வேணான்னு நான் சொல்லல, ஆனா ஒண்ணு ஒண்ணு செய்யுங்க. அதுக்கு முதல்ல அந்த செய்தியை கேட்கறதுக்கு முதல்ல ஒரு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரத்துல. ஆண்டவரே, இது நான் கேட்க வேண்டிய செய்தியா இருந்தா மட்டும் தயவு செய்து இந்த காதலே இந்த இருதயத்துல போட்டு, இல்லாட்டி எனக்கு இது வேண்டாம் சொல்லிடுங்க ஆண்டவர்கிட்ட. ஏனென்றால் அவருக்கு அது பிரியமா இருக்கும் அந்த ஜெபம். ஏனென்றால் உங்களை காத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிற ஜெபம் அது. தேவனுடைய உறவிலே உங்களுடைய அப்பளுக்கு இல்லாத அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுக்கிறதுக்காக கேட்கிற ஜெபம் அது. ஆண்டவர் நிச்சயம் பிரியப்படுவார் உங்களிடத்துல. தயவு செய்து நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போமா? தயவு செய்து நாங்கள் எல்லாரும் எழுந்திருப்போம். தேவனுடைய சமூகத்திலே ஒரு வசனத்தை, சகோதரி ஒரு வசனத்தை வாசிங்க. மீகா எழுதின தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 6:8 வாசிங்க. ஹலலூயா, ஹலலூயா.
மனுஷனே, நன்மை இன்னது என்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேற என்ன தைக்கத்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்.
ஹலலூயா. கர்த்தருடைய சத்தம் உங்கள் காதுகளிலே ஒலித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். வாசிக்கப்பட்ட அந்த வேத வார்த்தையானது தேவனுடைய குரல். தேவன் எனக்கும் உங்களுக்கும் நன்மை என்னதென்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை அதுக்கு அறிகிற அறிவையும் எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அதனாலே தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மைப்பட்டு நன்மையும் இரக்கமும் உருக்கமும் இந்த பூமியிலே நாங்கள் உண்டாகும்படிக்கு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது தேவனுடைய பார்வையிலே ஒரு மேன்மையான பலி. அந்த பலியை நானும் நீங்களும் எங்கள் வாழ்க்கையினாலே தேவனுக்கு செலுத்தும்படிக்கு, மரித்தாலும் தேவன் மூலமாய் நாங்கள் பேசப்படும்படிக்கு, தேவன் எங்களுக்கு நற்சாட்சி கொடுக்கும்படிக்கு அந்த கர்த்தரிடத்திலே எங்களை ஒப்பு கொடுப்போமா? அன்பின் தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த இந்த வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை உங்களுடைய வார்த்தையினாலே, உங்களுடைய உபதேசங்களினாலே சுத்திகரித்து கர்த்தாவே, எங்களுடைய பாதைகளை வெளிச்சமாக்கும் ஆண்டவரே. தேவரீர் பலமாய் உங்களுக்கென்று சொல்லி எழுந்து காரியங்களை செய்ய ஆண்டவரே உற்சாக பலியிட்டு தேவரீர் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த மேன்மையான பலிகளை செலுத்தி உங்களாலே நாங்கள் சாட்சி பெற எங்களுக்கு கிருப செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் குறித்த எங்களை குறித்து உண்டாக்கின அந்த நன்மைகள், நீங்கள் எங்களை குறித்து இருக்கிற அந்த நினைவுகளை நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தாவே உங்களுக்கென்று சொல்லி நற்காரியங்களையும் கிரியைகளையும் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய பாதங்களுக்கு ஒப்பு கொடுத்து எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.